මීළඟට ගරු හාරිස් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට තියෙනවා විනාඩි 12ක කාලයක්. ඊට ප්‍රථම හර්සන් රාජකාරණ මන්ත්‍රීතුමා මුලාසනය
ගන්නවා.
හරි
මන්තම කතා කරා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த சபையில் எமது நாட்டின் தேயிலை தொழில்துறை சம்பந்தமான சட்ட விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும், குறிப்பாக எமது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்காகவும் நாட்டின் இனங்களின் தேசிய ஐக்கியத்துக்காகவும் எமது அரசில் அங்கம் வைத்த முஸ்லிம் அமைச்சர்கள், குறிப்பாக கேபினட் மற்றும் இராஜாங்க பிரதி அமைச்சர்கள் நேற்று தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்த பின்னணி பற்றி இந்த சபைக்கு உரையாற்றலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி ஈஸ்டர் தினத்தன்று அப்பாவி கிறிஸ்தவ மக்கள் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலை இந்த நாட்டின் முஸ்லிம் சமூகமும் முஸ்லிம் பாராளுமன்ற தலைமைகளும் எந்த ஒரு அடிப்படையிலையும் அதனை அங்கீகரிக்கவில்லை. அதனோடு தொடர்பற்ற தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பு அதனுடைய இயக்க உறுப்பினர்களை கைது செய்து உயரிய அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை எமது நாட்டின் முஸ்லிம் சமூகமும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார்கள். இதற்காக இதோடு சம்பந்தப்பட்ட இந்த பயங்கரவாத குழுவின் உறுப்பினர்களை கைது செய்வதற்கு பல தகவல்களை பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கியதை நாங்கள் மறக்க முடியாது. குறிப்பாக சாய்ந்தமருது கல்முனை சாய்ந்தமருது பிரதேசத்தில் இவ்வாறான அந்த குழுவின் உறுப்பினர்கள் பதுங்கியிருந்த பொழுது அந்த பிரதேசத்து மக்கள் அவர்களை தகவல் வழங்கி அவர்களை அழிப்பதற்கு இராணுவம் அவர்களை அழிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் எமது பகுதி மக்கள் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இவ்வாறு இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் இந்த பயங்கரவாத குழுவை அழிப்பதற்கும் முஸ்லிம் சமூகம் அதன் தலைமைகள் முழு ஒத்துழைப்பை வழங்கி வந்த நிலைமையில்தான் இந்த முஸ்லிம் சமூகத்தின் சில கௌரவ முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதீதீன், முன்னாள் ஆளுநர்கள் ஆசாத் சாலி, ஹிஸ்புல்லா போன்றவர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவர்களை ராஜினாமா செய்ய வேண்டும், அவர்களுக்கு எதிராக தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பல குரல்கள் தென்னிலங்கையில் ஏற்பட்டது. இதன் உச்சக்கட்டமாக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சங்கைக்குரிய ரத்னதேர் அவர்கள் புனித தலதா மாளிகைக்கு முன்பு அவர் சத்தியாகிரகம் இருந்து இச்சம்பந்தமாக மேலும் அதனை அவர்களுடைய ராஜினாமாவை வலியுறுத்திய விடயம் இந்த நாட்டில் ஓரிரு தினங்களாக நேற்று முன்தினம் பல நாட்டின் பல பாகங்களிலும் பாரியொரு நாட்டின் மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் ஒரு சவாலான விடயமாக பல பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எனவேதான் இது சம்பந்தமாக முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் நாங்கள் கூடி, குறிப்பாக நான் இது சம்பந்தமாக இந்த பிரச்சினைக்கு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும், இது சம்பந்தமாக குற்றஞ்சாட்டுகின்றவர்கள் சுதந்திரமாக, குறிப்பாக முஸ்லிம் தலைமைகள் இந்த அமைப்பினர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு உதவி செய்கின்றார்கள், தங்களுடைய அமைச்சு அதிகாரத்தை பயன்படுத்துகின்றார்கள் என்ற பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நியாயமான அடிப்படையில் பக்கச்சார்பில்லாமல் விசாரணை நடத்த வேண்டுமென்றால் அதில் நாங்கள் யாரும் அமைச்சர்களாக இருக்க முடியாது. நாங்கள் அவற்றினை ராஜினாமா செய்து நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது அந்த விசாரணையில் சுதந்திரமாக நடத்துவதற்கு இடமளிக்க வேண்டும் என்ற கருத்தியலில் நாங்கள் எல்லோ அமைச்சர்களும் ஒருமித்த கருத்துக்கு வந்தோம். இது இந்த நாட்டில் நாட்டுடைய பாதுகாப்பு, நாட்டு மக்கள் மத்தியில் ஒற்றுமையை அமைதியை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் எடுத்த மிகப்பெரிய ஒரு தீர்மானமாகும். இந்த எமது அமைச்சர்கள் கௌரவ ரவுப் ஹக்கீம் அவர்கள், கௌரவ ரிஷாத் பதீர், சௌர கபீர் காசிம், சௌர ஹலீம் அவர்கள், ஏனைய ராஜாங்க பிரதி அமைச்சர்கள் எல்லோரும் நாங்கள் எடுத்த முடிவு குற்றஞ்சாட்டியவர்களிடம் நோக்கி நாங்கள் கேட்பது இப்பொழுது தாராளமாக நீங்கள் எங்களை விசாரிக்கலாம். இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜூன் 12ஆம் தேதி ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த முறைப்பாடுகளை அளிக்கலாம் என்ற ஒரு அறிவித்தல் வந்திருக்கின்றது. எனவேதான் நாங்கள் இந்த சபையில் உயரிய சபையில் கேட்டுக்கொள்கின்றோம், தாராளமாக இப்பொழுது அமைச்சர்களும் இல்லை, நாங்கள் எந்த ஒரு அதிகாரத்திலும் இல்லை, நீ சுதந்திரமாக விசாரணை செய்து எங்கள் மீது குற்றச்சாட்டு இருந்தால் தண்டியுங்கள் அல்லது இந்த நாட்டுக்கு அறிவியுங்கள். இவர்கள் எந்த குற்றச்சாட்டுகளிலும் இவர்கள் நிரூபிக்கப்படவில்லை, இவர்கள் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை இந்த நாட்டுக்கு அறிவியுங்கள். இதன் ஊடாக இந்த நாட்டு வாழ்கின்ற சிங்கள பௌத்த மக்கள், அதேபோன்று தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், கத்தோலிக்க மக்கள் மத்தியில் ஒரு ஐக்கியமும் ஒரு இன ஒற்றுமையும் ஏற்படுவதற்கு வழி ஏற்படும். எனவேதான் இந்த கட்டத்தை நாங்கள் மிகவும் கேட்டுக்கொள்வது, இந்த நாடு சம்பந்தமாக நாங்கள் இந்த உயரிய சபையில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புணர்ச்சியுடன் நடக்க வேண்டும். இந்த நாட்டு மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்திவிடக் கூடாது. இன்றும் கூட இந்த நாட்டில் இருக்கின்ற சமூகங்களுக்கிடையில் பரஸ்பர சந்தேகங்கள் வளர்ந்திருக்கின்றது. என்ன நடக்கும் என்று இன்று எல்லா சமூகங்களும் பதற்றத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நீக்க வேண்டிய பொறுப்பு எல்லா சமூகத்தில் இருக்கின்ற அரசியல் தலைமைகளுடைய கடமையாகும். இதை முதலில் செய்ய வேண்டும். அதிலும் முக்கியமாக முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் அந்த என்டிஜி என்ற இயக்கத்துடன் தொடர்பட்டவர்களை நாங்கள் விடுவிக்குமாறு நாங்கள் கூறவில்லை. ஆனால் அப்பாவிகளாக சில பல முஸ்லிம் சகோதரர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் சம்பந்தமான விசாரணைகள் முடிக்கப்படவில்லை. எனவே இவர்கள் சம்பந்தமாக அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாகும். அதே நேரம் இந்த இப்பொழுது பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு முன்பு அதில் எதிர்கட்சியினர் அதில் அங்கம் வைக்காமல் இருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு நாங்கள் அன்பாக வேண்டுகின்றோம். இப்பொழுது நீங்கள் வேண்டுகோள் விடுத்தீர்கள், பலர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அது நடந்திருக்கின்றது. எனவே இவ்வாறான தெரிவுக்குழுவில் அங்கம் வைத்து இந்த நாட்டில் சுவாதீனமாக அந்த தெரிவுக்குள் விசாரணை செய்து மக்களுக்கு நம்பிக்கை தரும் வகையில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த தெரிவுக்குழு அறிக்கை வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதன் ஊடாக இந்த நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையும் ஒரு பரஸ்பர இனங்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு அதை வழி ஏற்படுத்த என்பது எங்களுடைய நிலைப்பாடாகும். அதே நேரம் இந்த சூழ்நிலையில் இந்த கடந்த பல வாரங்களாக பல விமர்சனங்கள் எங்களுடைய ஆளுங்கட்சியிலிருந்தும் அதே நேரம் எதிர்கட்சியிலிருந்தும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல விமர்சனங்களை செய்தார்கள். முஸ்லிம் அமைச்சர்கள் சம்பந்தமாக, ஆளுநர்கள் சம்பந்தமாக, பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தமாக பல விமர்சனங்கள் செய்திருந்தார்கள். அது உண்மையில் எங்களுக்கு கவலைக்குரிய விடயமாக இருந்தது. ஆனால் இன்று இந்த சபையில் ஒரு ஆரோக்கியமான நிலைமை காணப்பட்டது. குறிப்பாக எதிர்கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர் சரி, ஆளுங்கட்சியில் இருக்கின்ற
உறுப்பினர்
உறுப்பினர்கள் சரி, இன்று மிக இந்த விடயம் சம்பந்தமாக அவர்கள் நாங்கள் எடுத்த நிலைப்பாடு சம்பந்தமாக எந்த விமர்சனத்தையும் வைக்காமல் இருந்தமது மிகவும் ஒரு ஆரோக்கியமான விடயமாகும். இந்த ராஜினாமா என்பது வெறுமனே எங்களுடைய தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்காக செய்யப்பட்டது ஒன்றல்ல. இந்த நாட்டில் ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக வாழ்ந்து வருகின்ற இந்த சமூகங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், அவர்கள் மத்தியில் நம்பிக்கையும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் எடுத்த முடிவு, நாங்கள் செய்கின்ற ராஜினாமாவின் ஊடாக இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நிம்மதியும் பாதுகாப்பும் ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கை நாங்கள் எடுத்தோம். அது இன்று ஓரளவு நிறைவேறியிருக்கின்றது. எனவேதான் இது சம்பந்தமான விசாரணை துரிதமாக இந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு, அதே போன்று சட்டம் ஒழுங்கு அமைச்சு, இதற்கு பொறுப்பான ஜனாதிபதி அவர்கள் தலையிட்டு இது சம்பந்தமான விசாரணைகளை துரிதப்படுத்தி இந்த நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இதில் சம்பந்தப்பட்டவர் குற்றம் செய்திருந்தார் அவர்கள் சம்பந்தமாக, குற்றமற்றவர்கள் இருந்தார் அவர் சம்பந்தமாக தெளிவுபடுத்தி இந்த நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கின்ற சந்தேகங்களை நீக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய ராஜினாமாவுக்கான ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதை இந்த சபையில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவேதான் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இறுதியாக நாங்கள் வேண்டிக் கொள்வது, நாங்கள் எங்கள் அரசியல் வேறுபாடுகளுக்காக வெறுமனே குரதமான பேச்சுகளை பேசி தயவு செய்து முஸ்லிம் சமூகத்தையோ அல்லது தமிழ் சமூகத்தையோ அல்லது பௌத்த கிறிஸ்தவ மக்களையோ யாரும் நாங்கள் பழிக்கடாக்க கூடாது. குறிப்பாக இன்று எவ்வாறு கத்தோலிக்க மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ அதே போன்று அதோடு பல மடங்கு இன்று முஸ்லிம் இந்த நாட்டில் ஒவ்வொரு முஸ்லிம் மக்களும் இன்று மனநிலையில் பாதிக்கப்பட்டு, குறிப்பாக குருநாளில் நடந்த வன்முறையில் அவர்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் கஷ்டத்துக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள். எனவேதான் அவர்களின் பேரால் நாங்கள் கேட்கின்றோம், இந்த அரசியல் தலைமைகளை கேட்கின்றோம், இனிமேல் தயவு செய்து நாங்கள் இந்த மக்களும் நிம்மதியான வாழ்வுக்கு, நிம்மதியாக அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு, நாளை இந்த முஸ்லிம் மக்கள் பெருநாளை கொண்டாட இருக்கின்றார்கள், அவர்களுடைய அந்த பெருநாள் என்பது ஒரு அர்த்த புஷ்டியான பெருநாளாக அவர்கள் நிம்மதியாக இனிமேல் பயமில்லாமல் இந்த நாட்டில் வாழ்வதற்கு இந்த நாட்டின் முக்கிய அரசு தலைமைகள் அதற்காக பாடுபட வர வேண்டும் என்றும், இப்பொழுது இந்த சபையில் அவர் காட்டிய ஒத்துழைப்புக்கு அனைத்து அரசியல் தலைமைகளுக்கும் முஸ்லிம் சமூகத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
Thank you very much. Honorable Charles Nirmalanathan, you have 10 minutes.
நன்றி. தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, இன்று பெருந்தோட்ட அமைச்சர் நவீன் திசாநாயக்க அவர்களால் தேயிலை ஆராய்ச்சி நிலையம் பலப்படுத்துவது தொடர்பாக சட்ட மூலம் நிறைவேற்றுவதற்காக பாராளுமன்றத்தில் பிரேரணை முன்வைத்திருக்கின்றார். இந்த கௌரவ அமைச்சர் நவீன் திசாநாயக்க அவர்கள் தேயிலை ஆராய்ச்சி நிலையம் பலப்படுத்தி அதன் மூலம் தேயிலையினுடைய தரத்தையும் தேயிலையினுடைய உற்பத்தியையும் அதிகரித்து, அதே நேரத்தில் தேயிலை உற்பத்தியில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்கள் அனைவரும் இந்த பயன்பெற வேண்டும், அந்த ஆராய்ச்சியின் மூலம் தேயிலை மென்மேலும் ஏற்றுமதி செய்ய வேண்டும், அதே நேரத்தில் அந்த புதுவிதமான கௌரவ அமைச்சர் அவர்கள் உரையாற்றும் போது கூறியிருந்தார், அந்த ஆராய்ச்சி அதாவது குறிப்பாக சில நாடுகளில் நான் அவதானித்திருக்கின்றேன், இந்த ஆராய்ச்சிக்கென்று தனியாக அமைச்சுகள் இருக்கிறது, ஒரு ஆராய்ச்சி நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுக்கென்று மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்த நாடுகள் இன்று வளர்ந்திருக்கிறது. ஆனால் இங்கு இலங்கையை பொறுத்தவரையில் ஆராய்ச்சி, அதாவது குறிப்பாக தேயிலை ஆராய்ச்சியா இருக்கலாம், தெங்கு ஆராய்ச்சியா இருக்கலாம், விவசாய ஆராய்ச்சியா இருக்கலாம், அந்த ஆராய்ச்சி நிலையங்களுக்கு அல்ல ஆராய்ச்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்பது மிகவும் ஒரு சொற்ப அளவிலே இருக்கிறது. ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் என்பது ஒரு விவசாய அமைச்சை எடுத்துக்கொண்டால் விவசாய அமைச்சில் நூறாய் பிரித்து ஒரு பங்கு தான் ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் உண்மையில் ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் மிக மிக முக்கியத்துவமாக கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அப்படி ஒரு ஆராய்ச்சிக்கு முக்கியம் கொடுத்தால் மட்டும்தான் அந்த துறை விருத்தி அடையும், அந்த துறையில் இருக்கின்ற துறை சார்ந்த மக்கள் அதில் இருக்கின்ற பலன்களை பெறக்கூடிய வகையில் அந்த நிறுவனம் இயங்கும். ஆகவே இந்த இன்றைக்கு கௌரவ அமைச்சர் நவீன் திசாநாயக் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த ஆராய்ச்சி நிலையம் பலப்படுத்துவது தொடர்பாக எனக்கு கௌரவ அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் இது ஒரு மிக முக்கியமான விடயம். அது நேரத்தில் கௌரவ அமைச்சர் இந்த சபையில் தற்பொழுது இல்லை. இருந்தாலும் வடபிராந்தியத்தில் குறிப்பாக தென்னை பயிற்சிகை மிகவும் ஒரு முக்கியமான பயிற்சியாக இருக்கிறது. தெங்கு பயிற்சி என்பது வடக்கில் குறிப்பாக வடக்கில் இருக்கின்ற பல ஐந்து மாவட்டங்களிலும் அதற்குரிய முக்கியத்துவம் இருக்கிறது. ஆனால் அங்கு அதற்குரிய ஆராய்ச்சி நிலையங்கள், அதற்குரிய அமைச்சினூடாக வழங்கப்படுகின்ற ஆலோசனைகள் அல்லது அமைச்சினூடாக அந்த தென்னை பயிற்சியை ஊக்குவிப்பதற்கு எடுக்கின்ற நடவடிக்கைகள் ஒரு போதுமானதாக நடவடிக்கையாக இல்லை. ஆகவே கௌரவ அமைச்சருடைய இந்த இதை கவனத்தில் கொண்டு வருகிறேன். அதே நேரத்தில் அமைச்சினுடைய செயலாளர்கள் அதை தெங்கு பனைச்சபை தென்னை ஆராய்ச்சி நிலையத்தினுடைய தெங்கு உற்பத்தியினுடைய தவிசாளர் அவருக்கும் நான் இந்த கோரிக்கையை வைக்கின்றேன். குறிப்பாக வடமாகாணத்தில் தென்னை பயிற்சிகைக்கு ஏற்ற சூழல் இருக்கிறது. அங்கிருக்கிற மக்களுக்கு அது தொடர்பான ஊக்குவிப்புகளை நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் தங்களுடைய அமைச்சு அதற்கு வழங்க முன்வர வேண்டும். அதே நேரத்தில் கௌரவ அமைச்சருடைய செயலாளர்களை நான் ஒரு விடயத்தை வினயமாக கேட்டுக்கொள்வது, அமைச்சர் அவர் இந்த சபைக்கு வருகை தந்ததன் பின்பு இதற்கு பதில் அளிப்பார் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் 1994 தமிழீழ விடுதலை புலிகளால் மாந்தை மேற்கு பிரதேச செயலத்துக்குட்பட்ட வெள்ளாங்குளம் என்ற கிராமத்தில் கஜு வளர்ப்பு திட்டம் ஒன்றை ஆரம்பித்தார்கள். அந்த கஜு வளர்ப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த கஜு வளர்ப்பதற்கென்று அந்த பிரதேசத்து மக்களை அந்த கஜு வளர்ப்பு திட்டத்திற்கு அருகாமையில் குடியேற்றி குறிப்பாக கணேசபுரம், சேவலங்கா, இந்தியன் வீட்டு திட்டம் என்ற ஒரு கிராம மக்களை உள்ளடக்கி அந்த கஜு பயிற்சியை ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஆரம்பித்ததன் பின்பு அந்த பயிற்சியில் இருக்கின்ற சகல விதமான நடவடிக்கைகளையும் அந்த மக்களே கையாண்டு வந்தார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் அதற்குரிய ஆயத்த நடவடிக்கைகளை அந்த மக்களிடம் செய்து கொடுத்தார்கள். அதன் பின்பு 2008 யுத்தத்திற்கு பிற்பாடு அந்த கஜு பயிற்சியை செய்த அந்த பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 600 ஏக்கர் நிலங்களில் இராணுவம் இருந்தது. அந்த இராணுவத்தை அந்த கஜு பயிற்சியை செய்த அந்த பண்ணையிலிருந்து அகற்றி அந்த கஜு பண்ணையை அந்த பிரதேசத்து மக்களுக்கு மீளவும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்காக மீளவும் ஒப்படைக்க வேண்டும் என்று வடக்கு கிழக்கு ஜனாதிபதியினுடைய செயலணியில் நான் கோரிக்கை வைத்திருந்தேன். அந்த கோரிக்கை தொடர்ச்சியாக சக பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கை தொடர்பாக அதில் இருக்கின்ற 275 ஏக்கர் நிலங்கள் பிரதேச செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிலங்கள் ஒப்படைக்கப்பட்டதன் பின்பு மாந்தை மேற்கு பிரதேச செயலத்துக்குட்பட்ட புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள் யுத்தத்தின் நிமித்தம் விதவையான பெண்களுக்கு அந்த 275 ஏக்கர் நிலங்களை பகிர்ந்தளித்து அதே கஜு பயிர் செய்கையை அவர்கள்
Honorable member, you have two more minutes.
தொடர்ந்து அந்த கஜு பயிர் செய்கையை அவர்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு மாந்தைமேற்கு பிரதேச செயலாளரால் ஒரு நேர்முக தேர்வு வைக்கப்பட்டு அதை பராமரிக்கக்கூடிய வகையில் அந்த கஜு பயிர்களை பராமரித்து அதில் இருக்கின்ற பலாபலன்களை மக்கள் அனுபவிக்கக்கூடிய வகையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் கஜு கூட்டு தாபனம் அந்த நிலத்தை அந்த 275 ஏக்கர் நிலங்களை கூட்டு தாபனத்திற்கு எடுப்பதற்கு பல முயற்சிகள் செய்கிறது. அமைச்சரும் அது தொடர்பான பல அழுத்தங்களை பிரயோகிக்கின்றார் கூட்டு தாபனத்திற்கு அந்த நிலங்களை விடுவிக்கும்படி. நான் கௌரவ அமைச்சரை கேட்டுக்கொள்வது அரசாங்கம் என்ற வகையில் தாங்கள் புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளிகளுக்கு யுத்தத்தின் நிமித்தம் கணவன்மாரை இழந்த பெண்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கின்றோம் அல்லது அவர்களை ஜனநாயக வழியில் நாங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றோம் என்று பல இடங்களில் அரசாங்கம் சொல்லி வருகிறது. அப்படி சொல்லி வருகின்ற அந்த செயற்பாட்டிற்கு அமைவாக இந்த நிலங்களை அந்த மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு நடவடிக்கை எடுத்த நடவடிக்கையை ஏன் நீங்கள் தடுக்கிறீர்கள் என்பதை கௌரவ அமைச்சரிடம் நான் கேட்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இது உண்மையில் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரமாக அமையும். நீங்கள் கஜ கூட்டு தாபனத்திற்கு நிலங்கள் எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு அருகாமையில் 275 ஏக்கர் போக மிச்சம் 325 ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது. அதில் கஜு பயிர் இருக்கிறது, அது வன இலாகா திணைக்களத்தின் கீழ் இருக்கிறது. அந்த நிலங்களை நீங்கள் எடுத்து அதில் அந்த நிலங்களை நீங்கள் கஜு கூட்டு தாபனத்திற்கு எடுக்கலாம். அதை விடுத்து மக்களிடம் மக்களுக்கு இந்த முன்னாள் போராளிகளுக்கு கொடுக்க வழிக்கிட்ட இந்த நிலத்தை மீண்டும் கஜ கூட்டு தாபனத்துக்கு தொடர்ச்சியாக வழங்க வேண்டும் என்ற அழுத்தங்களை தொடர்ச்சியாக பிரயோகித்து வருகிறீர்கள். இது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். நான் இதை நினைத்திருந்தேன். இந்த விடயம் கதைப்பதற்காகத்தான் இன்று அமைச்சர் இருக்கும்போது அதற்குரிய பதிலை நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆகவே கௌரவ அமைச்சர், அமைச்சருடைய செயலாளர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கிருக்கின்ற மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு அவர்களால் வைத்து உருவாக்கப்பட்ட தமிழ விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட அந்த பண்ணையை நீங்கள் கஜு கூட்டு தாபனத்திற்கு எடுப்பதை விடுத்து நீங்களாக நிலங்கள் இருக்கிறது அதில் உற்பத்தி செய்து நீங்கள் அதில் கூட்டு தாபனத்துக்கு எடுத்து நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும். அதை விடுத்து இதை மக்களிடம் ஒப்படைக்கும்படி நான் கௌரவ அமைச்சர் அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
தேங்க்யூ. மீலாகட்ட காமின் ஜெயவிக்ரம் பெருராம் அத்துமாட்ட வினாடி தாய காலத்தில்
கரு சபாபத்துவனி அத மம தே பரிசன மே தவதகாத் மகே சகோதர தேதினகோத் தே அன்சே கதபல வத்துவாய பழனி சிங்கல லாங்கிக விஜயட்ட இதா பாலனிட்ட பத்கல எக்ஸ்பென்ஸ் சபாக சபாகமே எனிச்சா தேக்கியான லோகைத்த பலவாத் லங்காட ஆடம்பரத்துனதியா கோவா கரண்ணத் முனவின்னத் நடக்க ஸ்தாவர பாவே தீர்ணுனா நடக்க ஸ்தாவர பாக்கியில மக்கீவே அப்பே தேசிய நிஷ்பாதன வேண்டு புலாம் தேசிய ஆஜியக்க எனக்கு வேண்டு புலாம் மேரட்டே சஞ்சாரி தீன் வேண்ணத் சாமதேக்கடம் ஸ்தாவரக்க தீர்ணுனா நமக்கு அது ලංකාවට විශාල ලෙස මා දන්නවා වෙලා තියෙන කටයුතු තුළක මා කතා කරන බුද්ධ ශාසන ඇමති විදිහට වඩා මේ පාර්ලිමේන්තුවේ ජ්‍යෙෂ්ඨ මන්ත්‍රීවරු ඇමතිවරයෙක් විදිහට මොකද බොහොම කනගාටුදායක තත්වයක මේ රටේ තිබෙන අවස්ථාවක අපේ ස්ටේට් මිනිස්ටර් හරිස් ඇමතිතුමා කතා කළා ඊයේ මුළු මුස්ලිම් සහෝදර රජයේ ඇමතිවරු රාජ්‍ය ඇමතිවරු නියෝජ්‍ය ඇමතිවරු කැමැත්තෙන් තමන්ගේ ඒ ජාතිය මුස්ලිම් ජනතාව වෙනුවෙන් කියලා ඔවුන් ඉල්ල තනතුරු ඉවත් වෙලා මේ පාර්ලිමේන්තුවේ ආණ්ඩු පක්ෂ විපක්ෂ වාඩි වෙලා රජයේ පෙරලන්න දෙන්නේ නැතුව රජයත් එක්ක වැඩ කරන්න ඔවුන් ලෑස්ති වුණා. ඔවුන් කියා සිටියේ දැන් විශ්වාස මග යෝජනා ගේන්න ඕනේ නැහැ, ආණ්ඩුකාර දෙදෙනාත් අයින් කළ දෙන ජනතුමා ඔන්න අපේ ඇමතිත් අයින් වුණා. දැන් එහෙනම් මේ අවස්ථාවේ ඔය කතාවල් වැඩක් නැහැ. මේ පාර්ලිමේන්තුවේ අපි දන්නවා මමත් පාලිමිතේ මොනවද ඕන කුණාරපයක් කියන්න පුළුවන්. ඕන බොරුවක් කියන්න පුළුවන්. ඕන කෙනෙකුට මඩ ගහන්න පුළුවන්. නමුත් ඒව සත්‍යතාවයක් නැතුණු අධිකරණයට යන්න බෑ මිනිසුන්ට. නමුත් මෙතනදී දැන් අපි තේරින් කාර සභාවක් දැම්මා. ඒකටත් යන්න බැරි නම් අද ජනාධිපතිතුමා පැහැදිලිව ප්‍රකාශ කළා කාර සභාවතුමනි අපි ඇහුවා ජනාධිපතිතුමායි කතා කරද්දී අන එන සුකුරාදා අපිට ඉන්නේ ඔක්කොම ඕන කෙනෙකුට ඇවිල්ලා කතා ගන්න. මොකද්ද? සීනියර් DIG ලා තුන් දෙනෙක් ජේෂ්ඨ පත් කරලා තියෙනවා CID එකට. එතුමාලා මුස්ලිම් ඒ ඇමතිවරුත් දේශපාලන අය කියා සිටියේ අපිට විරුද්ධ චෝදනා තියෙනවා නම් බොරුවට මඩ ගහනට වඩා පාර්ලිමේන්තුවේ මේ ඔක්කොම තොරතුරු කරුණ ටික දෙන්න CID CID එක පරීක්ෂණ කරලා ඔපෝනක් අපි හිරේනේ ඕන එකක් කරන්න කිව්වා. අන්න එහෙම තත්වයක අද තියෙද්දී මම සතුටු වෙනවා ජනතුමා ජේෂ්ඨ නිලධාරී තුන්දෙනෙක් පත් කරලා අපිත් ඒවට සහාය දෙනවා. මම මේ කතා කරන්නේ මම 1958 මේ දේශපාලනයේ නෙමෙයි මා නාල විද්‍යාලයේ එදා හිටි කෙනෙක් විදියට මම හැම ක්‍රීඩාවක් කරපු කෙනෙක් විදියට මම දැක්කා 58 සිංහල රාජ්‍ය භාෂාව කරද්දී මතක තියාගෙන කොයි ආණ්ඩුපක්ෂ විපක්ෂ මේ බලකාමිත්වයෙන් මේ පැත්තේ වෙන්න පුළුවන් ඔය පැත්තේ වෙන්න පුළුවන් බල තණ්හාවත් වලින් කරන්න එපා මං ඉල්ලා සිටිනවා. මොකද 58 සිංහල රාජ්‍ය භාෂාව කෙරුවා. අද පාර්ලිමේන්තුවේ තියෙන දොළාට තේරින් කර සභාවේ වාර්තා ඉදිරිපත් කළා. මම ඒලෙක් කිව්වා සිංහල රාජ්‍ය භාෂාව කරපු වෙලාවේ විපක්ෂ නායක මහින්ද රාජපක්ෂ මහත්මයා හිටියා, අගමැතිතුමා හිටියා, කරුජය මැතිතුමා ප්‍රධානත්වයෙන්. මොකද්ද මම කිව්වේ? සිංහල රාජ්‍ය භාෂාව කරන්න ගිහිලා නාලන්දේ මම දැක්ක එදා ඉංග්‍රීසිය නැති කෙරුවා සිංහල භාෂාව කරගෙන. දෙමළයට සිංහල ගැන්ඩුවේ නැහැ, සිංහලයට දෙමළ ගැන්ඩුවෙත් නැහැ. ගමේ සෙන්ට්‍රල් කොලෙජ් එකේ උගන්වපු ඉංග්‍රීසි නැති කෙරුවා. කාර්ද මේකේ වැදුනේ බාහිර සිංහලයට වැදුනේ. මම සිංහලෙක් නියම බෞද්ධයෙක් විදිහට කතා කරන්නේ. ඒ කරපු වැඩේ එදා සිංහලට වැදුනේ කොහමද? ගමේ පාසල් ඉංග්‍රීසි අද නැහැ. අපේ රාජ්‍ය සේවක ඉන්න බුද්ධිමත් අපේ ගම්වලින් ආපු මෙයාට අද ඉංග්‍රීසි සම්මලුවකට ගිහිල්ලා කතා කරන්න බෑ. ඉතින් කනගාටුදායක තත්ත්වයක් මේ රටේ තියෙන්නේ. මම මේක දැක්ක ඒ නිසා මේ අවස්ථාවේ මම අද තේරුම් ගන්න වාර්තාවේදී කිව්වා ඉංග්‍රීසිය දෙමළ පමණක් නෙමෙයි සිංහල විතර නෙමෙයි ඉංග්‍රීසි මීඩියම් ලැංග්වේජ් එකක් විදිහට කරන්න ඕන මාධ්‍ය භාෂාවක් කරන අපේ ගමයට ඉගෙන ගන්න කියලා. ඒ නිසා එදා ත්‍රස්තවාදී ඇති වුණා. මම 1960 නාලන්ද කැප්ටන් කරද්දී ක්‍රිකට් කවුරුවත් යන්නේ නැහැ උතුරට ඒ වෙලාවේ. ඒ වෙලාවේ සෙන් ජෝන්ස් කොලෙජ් එකේ ආරාධනාකව නාලන්දට මම ගියා. අපිට කිව්වා එන්න කියලා ආරාධන සෝද මිත්‍ර තරඟයකට. කවුරුත් කිව්ව බෑ කියලා. මම කිව්වා යන් අපි මොකටද බය වෙන්නේ කියලා. එදා කියලා අපි සෙන් ජෝන්ස් කොලෙජ් එකට ගියා. ඒ පරිදුව තාම තියෙනවා. අපේ බටහිරින් ඉංග්‍රීසියක් කතා කරන්න බෑ, දෙමළත් කතා කරන්න බෑ. එහෙනම් මේ තත්ත්වයන් තියෙන්න ඕන. අපි පටු විදිහට හිතන්න එපා. මේ පටු විදිහට ඉඳලා විඤ්ඤාසයක් නිසා මම මේ කතා කරන්නේ. රටේ ආර්ථික ස්ථාවරයක් ඇති වෙනවා, දේශවල ස්ථාවරයක් තියෙනවා. ජාති ආගම් කුල ભેද මතු කරලා මේක කරන්න බෑ. මේක ලීකාණ්ඩුවල ගත්තේ ලංකාව ආදර්ශයට 58 අන්තිමට ලීකාණ්ඩුව ගෙනාව තද නීති ගෙනල්ලා දේශපාලකව තිරගෙරුවා, වෘරු සමිතිකාරව තිරගෙරුවා, අන්තවාදී කතරු. මොකද ඒ රටේ හිටියා මුස්ලිම් දෙමළ චීන ජාතිකයෝ. අද ලෝකේ දියුණු රටක් වෙලා ඉන්නවා. අපි එන්නේ හිඟන්නාගේ පාත්‍ර වැඩිලා. මේ ඔක්කොම අග කියනවා මේකේ දේශපාලකව පුරේසියෝ පූජක බක්සවල් හැම කෙනෙක්ම කියන්න ඕන. මම මේ කතා කරන්නේ මේ මම සිංහලෙක් විදිහට බෞද්ධයෙක් කියලා බුදුරන් වහන්සේ ධර්ම කළේ ධර්මයට විරුද්ධ නෑම නෙමේ. බුදුරන් වහන්සේ ධර්මයේ කළ ධර්මය අනුව අපි වෛරේ ක්‍රෝධේ ඊර්ෂ්‍යාව තුල යන්න බෑ අපිට. ඒකයි ඇත්ත කියන එක බදේ තියන්නවා. නමුත් අද මට අවස්ථාව ලැබුණ සභාපතිතුමනි මම මේ අන්ත සිංහල ජාතිවාදී කියලා පාර්ලිමේන්තුවේ ණයට මම බම්මන්නේ කඩුගම්පල ආසනේ බම්මන්නේ තිබුණා කියනවා අපේ මුස්ලිම් පල්ලිය බම්මන්නේ. මට ආරාධන කළා ඒ නොම්බි අවස්ථාව සිවිරලා ඒ එදා අවස්ථාවේ ඒ එතෙන්ට එන්න කියලා. ඒ නොම්බි අවස්ථාවේ එන්න කියලා කතා කරන්න කියලා මේ ගැන ඒකට බෞද්ධ ස්වාමීන් වහන්සේලා බෝපිටියේ නායක සත්කොල් නායක හාමුදුරුවෝ ඇතුළු පූජක අපේ හාමුදුරුවරු බෞද්ධ බැතිවතුන් පොලිසිය උසස් නිලධාරි ඔක්කොම ආවා. එතනදී කතාවක් කළා. කවුද මේ කලේ කතාව? අපි ඔක්කොටම ඇයෙන් කඳුරේ විදිහට කතාවක් කළේ. කවුද මේ රත්නපුරේ பூஜகத்துமா கலீல் கேலா ரவுப் தன்வா கிவா மே கலீல் கேன மௌல வித்துமா கல கதா மஹ புதும கதாவா எலே கிவா தாத்தன் குடிட 2017 கிஹிலா பஸ் வலின் கிஹிலா ஓய் வர அந்தவாதின்ட விருத்த உத்கோஷண கேருவாளு எதுமா மரண ஹதல தீனோ ஏ தொரதுர புத்தியாசிர துன்னாளு புத்தியாசிர தீல தீனோ ஏகா லீல தீனோ கிவா கிவா மப்பே தனகானில்ல கிளி வத்தன முஸ்லிம் லமைட் எத்தன நோம்பி அவஸ்த பல்லிய வாடிலட்டாயிட்டு அப்பே லே சிங்கல லே தியன்னி அப்பே வெலந்தோ லங்காடாவே வெலந்தாவிட இல்ல ரஜதுமால தமை மே காந்தாவ பந்தகண்டி கிளி அவஸ்தர துன்னே பல தனகானில்ல கிளி கிவை பே பாசாவே சிங்கல லே தியன அப்பே சகோதர இதில் ஜீவத்தை நோட கிவா ஏ புதும கதா கலே கிவா விசியாத்திர தினே போம்ப காரிய போனு கரல ஐடியா கிவா மே விசியாத்திரம் தொழத்தினே மெரல கிவா இத்தரு தொழத்தினா ஹிரே இன்னுவா அரின்னாங்க பாக்குவா இல்லையேடு
கர்வாமி துமா துமார் வினாடி தெக்கால தியனோ
வினாடி தாய் கியாது
தவ வினாடி தெக்கா
தியனோ வினாடி தெக்க துடாக தாகண்ணோ தேகார் மாத் ஜபாய் கியான் ஓ මොකද ඇදෙන්නේ ඉත වදිනාද නැහැ රිදෙනාද රිදෙනා වගේ මඩ වෙනවා ඔය මන් දන්නවා ඉත ඒ නිසා මේ කතාව රැට දැන් හොල්මන් කරනවා කට්ටියවල් ඉඳගෙන මම දන්නවා කවුද කියලා මේ කට්ටිය හොල්මන් කරලා රා ගම්වල බය ගන්න හදනවා උද්ඝෝෂණ මේවට අපි නීතිය ක්‍රියාත්මක කරන්න කොන්ද බලේතු අපි ලැහත් වෙනවා මෙයා කරනවා මෙයා කරලට මම ඉල්ලනවා අපේ ස්වාමීන් වහන්සේලා නෝ ලෝකේ ගෞරවය තියෙන පැරණිම වස්ත්‍රය කාසිවරු දිනි කා භාසිවරු දින වස්ත්‍රේ ඒ ගෞරව අපිට ගන්න ඕන කැකිරාවේ මම කනගාටු වෙනවා කැකිරාවේ කියලා කඩ කඩන යම් මම දන්නේ නැහැ සිවුර ඇඳගෙනද නැද්ද කියලා ගියක් බොහොම කනගාටු දායක තත්වයක් කඳුබර ඥානසිර හිමි ආමුදුරු මිර අපේව හිරේ යන 6 මාසෙරි 4 මාසෙරි ඉස්සෙල්ලා මා හම්බෙන්න අවත්‍යන්සට ආවා මෙයා දරගන්න ஞானேஸ்வர ஹாமுதுரு மகேஸ்வரத் அந்தருணா அவில மட கேனவா அப்பே அமிதுமா மம தேன் பரதக்கல மிச்சரகால் முகாத கீவே ஞானேஸ்வர ஹாமுதுரு கீவா தேன் அபி சிங்கல தெமல முஸ்லிம் சமகிய கேதி கரன்னா கீவா சிங்கல தெமல முஸ்லிம் ஐகிர மங்க ஹாமுதுரே ஒபாசி புத்ரன் வாசி ஆலோக தமனி கலா வகே கதானி மட ஆத்த மேக மட தேன் பேனோ மக ஹித கேனோ மங்க முகத வெனசே நேதுனே රුවන් වැලි සෑර කියලා රැක් ගත කරවලු භාවනා කරවලු මේක සභාගතෙන් ඉඳන් මං කියන්නේ ඒ සුමාන ඉදාරා එළියෙනක ගත කරලා ඉඳන් එදා උන්නාසක හිතට කිවලු 60000ක සිවුරු පූජාවක් කරන්නවා කියලා මඟව මොකටද ඒ හැමදෙරේ රජ කාලේ ඒ වගේ වරදක් වෙලා 60000ක් පූජා කරවලු ස්වාමීන් වහන්සේලාට ඒක උඩ මගේ සහයිල්ල එතුම උන්නාසේ හිරේ අටකට ඇද්දී 12000ක් ගෙන්නලා තිබුණා සිවුරු එහෙනම් මේ රටේ ජාතිවාදේ ආගම්වාදේ බලකාමිත්වය තුල යම් යම් බලවේගවල මෙයා කර කර අපි ඉඳ දෙන්න ලෑස්ති නැහැ ජනාතුමයි අපි අද කතා කළේ ඒකයි මේ තුල මගේ ඉල්ලීම බෞද්ධයෙක් විදියට මගේ ප්‍රතිපත්තිය තියෙන කෙනෙක් විදියට අපිට ඉඳ දෙන්න බෑ මේ වැනි දේවල් වලට යම් වරදක් කරගෙන ඉන්නවනම් තොරතුරු දිරනවා තමා නීති අතර ගන්න යන්න එපා. CID එකට බුද්ධාංශ වලට තමන්ගේ පළාතයට දෙන්න. ඒ අයට නීතිය ක්‍රියා කරන්න දෙන්න. මම අන්තවාදයට මුණ දුන කෙනෙක්.
කාලය අවසන් නම්
අන්තවාදයට මුණ දුන කෙනෙක් විදිහට කියනවා. ත්‍රස්තවාදය විනාශ කළ යුතුයි. අපිට දෙන්න බෑ එක සිංහල දෙමළ මුස්ලිම් කියලා. ආගම වශයෙන් දෙන්නත් බෑ. මේ රටේ ලාංකිකව ඉදිරියට ඉන්න සමාජයක් හදන්න ඕන. එහෙම නැත්නම් මේ තේ ගැන කතා කරුවොත් මහා සංවර්ධන ගැන කතා කරුවොත් ඔක්කොම බොරු වැඩ මනස හැදිලා ඉන්න ඕන ලාංකික වේදිරි හිතන විදිහට වැඩ පිළක් ඇති වෙන ඕන එහෙනම් මෙතනදී දේශපාලක ආර්යාගේ පුතා ආර්යාගේ තාත්තා ආර්යා තා මෙහෙම කියලා තරාතිරම් බලන්න බෑ මම වෙසක් දිනේ ඒ ජාතික උළෙලේදී කිව්වේ ජනාතුමනි කොන්ද පණ ඇතුව ලීකෝණි වගේ අපි නීතිය ක්‍රියා කරමු එහෙම නැතුව මේ රට හදන්න බෑ එක එක්කෙනාට කුඩා කඩක පල් කරන්න කුමාන්තර කරන්න ඒව කරන්න දෙන්න බෑ පාසල් යවන්න බෑ කොහොම ළමයි
ඕ මිස්සති
බෝම්බ ගහනවා කිව්වා ඊළඟ සතියේ මේ ඇත්තොම ගිහිල්ලා රොයල් කොලෙජ් එකව ගේට් එකව ළමයි දෙන්න කියලා මේ වැඩවල් කරන්න එපා ජාතියේ නාමයෙන් මගිල්ලන්නේ නිවහරියන්න සාපේ වදිනවා. මතක තියන් රාජරත්න ඔබතුමාලගේ පලාතේ සිංහල ජාතිවාදය කතා කරපු රාජරත්න මොකද වුණේ? එයා අතුගෑවිල ගියා. එපාර් සේනාගේ පුතා ආජ්‍ය සේනාක දමදෙරේ තරගරුවේ සිංහල ජාතිවාද සිංහල කතා කරලා පැරද්දුවේ සිංහලයෝමයි. මේ රටේ ඒවා බෑ. ඔබතුමාත් මහත්තාන දෙකට ඉගෙන ගත්තේ බෞද්ධ විදියට. මතක තියාගන්න, මේ රටේ ජාතිවාදයක් ආගම්වාදයක් කුලවාදයක් මතු කරන ඔවුන් ඔක්කොම
සබාධර්මයේ
නොපෙන හස්තයකින් විනාශ කරනවා. එල්ඩීඩී එක විනාශ වුණා, ජේවික දකුණෙත් එහෙම වුණා. මේ අන්තවාදයක් විනාශ වෙලා යහපත් කාලයක් එනවා. මම බය නැතුව
කියනවා,
හැබැයි අපි මේ කඩකප්ප කිරීම එක එක රට විදියට ඒවගේ කඩවල් වහන්න. එහෙනම් අපි ප්‍රතිසංවිධානය අපේත් ඉන්න අය ගම්වල සාමය අරස කරන්න, නීතිය ක්‍රියාකර පොලිසිය සහය දෙන්න ක්‍රියා කරනවා අපි. ඒ නිසා මම පැහැදිලිව කියනවා, ඒකට ඒවා කෙරුණොත් විතරයි තේ ගැන කතා කිරිය හැකි, සංවර්ධන ගැන කතා කිරිය හැකි. ගරු සභාපතිතුමනි, ඔක්කොම ඉස්සර මිනිස් හදව, මනස හදව, ලාංකික විදිහට හැදෙන සමාජයක් හදව. මෙතෙන්ට එන්නේ බලකාමිත්තේ තමුන්හාසල කවද නාල පාලිමිත අයිමුණේ? මම දෙසර කයිම් වෙච්ච මිනිහෙක් නේ, හරිද? මම දෙසර කස් වෙච්ච මිනිහෙක්. තණ්හාවේ කා කූඩල් වගේ ඉන්න මෙතන කාගෙන. මට තණ්හාවක් නැහැ, මට ලොකු රටයි ලාංකිකයෝ ඉදිරියට. ඒ නිසා මම මේලා මිටර ගන්නෑ. මේ නමුත් මේ සභාවට කතා කරනදී කියන්න, මම කතා කළේ ලාංකිකයෝ ඉදිරියට මේක සම්බන්ධයෙන් ඉන්නටත් මේ රට ගැන හිතන්න. සිංහල මෙතන අන්තවාදයක් ඇති කරගෙන යන්න එපා. සිංහල කියලා වෙනම, දෙමළ කියලා වෙනම, මුස්ලිම් කියලා වෙනම කරනොත් රට කෑලියට කැඩෙනවා. ජාත්‍යන්තර හස්තවලට අවශ්‍ය වෙන ඉඩ දෙන්න එපා මෝඩයෝ වගේ වැඩ කරලා. ඉන්දියාව කැමැතක ඉන්නවා බලාගෙන, ඉස්ලාම් රාජ්‍යවල කැමැතක ඉන්නවා, බටහිර රටවල එහෙම බලාගෙන ඉන්නවා, චීනය එහෙම බලාගෙන ඉන්නවා. ඔළුව ඇතුව ඥානත්වය විදිහට වැඩ කරන්න කියලා මම ඉල්ලන්නේ.
බොහොම ස්තුතියි. ඊළඟට බිමල් රත්නායක මන්තුමා, ඔබතුමාට විනාඩි 15ක් කාලයක් තියෙනවා.
ගරු සභාපතිතුමනි, 1993 අංක 52 ධර්ම තේ පරේක්ෂණ මණ්ඩල පනත සංශෝධනය කරන අවස්ථාවේදී යම් වෙලාවක් තේ කර්මාන්තයේ සම්බන්ධව කතා කරන්නත් ඊළඟට රටේ දැන් පවතින තත්ත්ව ගැනත් අදහස් දක්වන්න බලාපොරොත්තු වෙනවා. දැන් ප්‍රධාන වශයෙන්ම අපි මේ පනතේ සංශෝධනය සම්බන්ධව මං හිතන්නේ විශාල ගැටලු නැහැ. නමුත් පනත සංශෝධනය කිරීමට එහා ගියපු පරේක්ෂණවල අවශ්‍යතාවය අපි දකිනවා. විශේෂයෙන්ම ගරු සභාපතිතුමනි, ඔබතුමා දන්නවා දැන් මේ කෘෂිකාර්මික පරේක්ෂණ කියන ඒවා ඉතාම ඉහළ මට්ටමට ලෝකෙ වර්ධනය වෙලා තිබෙනවා. දැන් මා මේ පසුගිය මාස කිහිපයකට කලින් අපි සේනා දළඹුව උදුරට ලක් වෙච්ච වෙලාවේදී, ඒ වගේම මීට කලින් කුරුමිණි උදුර අවස්ථාවේදීත් මම මුණ ගැහුණා ශ්‍රී ලාංකීය විද්‍යාඥයෙක්, දැනට තායිවානයේ ලෝක ඉහළම විශ්වවිද්‍යාලයක පරේක්ෂකෙක් වශයෙන් වැඩ කරන. ඉතින් ඔහු පැහැදිලිව කිව්වා මේ ලංකාවේ තේවල කුරුමිණින් ගැන, නැත්නම් ඔය ඒ වගේම සේනා දළඹු වගේ උදුරුවට අදාළව ඉතාම සාර්ථක පරීක්ෂණ කරන්න පුළුවන්, කළ හැකි, කළ යුතුයි, ඒවා මේ අති විශාල මුදල් හැවැවෙන දේවල් නෙමෙයි කියන එක. ඉතින් ඒ නිසා ශ්‍රී ලාංකීය ඉතාම තරුණ විද්‍යාඥයෙක්. ඉතින් මම මතු කරන දේ තමයි පනත සංශෝධනය කිරීමට අපි පක්ෂයි. නමුත් අපි දකින දේ තමයි මේ පරේක්ෂණ ආයතන වලින් රටට මේ තත්ත්වය තව නගා සිටව ගන්න අවශ්‍ය කරන මැදිහත් වීම කෙලිය යුතුයි කියන. ඒ වගේම තමයි දැන් මේ තේ කර්මාන්තයෙන් අතිවිශාල පිරිසක් ජීවත් වෙනවා. ඒ අතිවිශාල පිරිසක් ජීවත් වෙනා වගේම අපිට විශාල ආදායමක් ලැබෙනවා. නමුත් ගරු සභාපතිතුමනි, ඔබතුමා දන්නවා මේ අපේ රටට දළ දේශ නිෂ්පාදිත ප්‍රතිශතයක් ලෙස ගත්තොත් අප තේවලින් ලැබෙන ආදායම එන්න එන්න අඩු වෙනවා. ඒක 2005 දී අපේ දළ දේශ නිෂ්පාදන 1.2යි, 2018 වෙනකොට ඒක 0.7යි. ඒක මහ බැංකු වාර්තානුව ගත්තොත්. ඒ වගේම තේ නිෂ්පාදනයේ පිරිවැය ගත්තත් 2001 දී ඒක රුපියල් 121ක් වගේ කිලෝහයකට, අදේ රුපියල් 475ක් වගේ ඉහළ මට්ටමකට ගිහිල්ලා තිබෙනවා. ඒකම මම මෙතෙන්දි මතු කරන්න කැමති, මේ අපේ තේ අපනානයේදී විශාල වශය මැද ප්‍රදික රටවල් වැදගත්වයෙනවා ඉරානය රුසියාවගේ රටවල් වැදගත්වයෙනවා. දැන් මීට මාස හතරකට කලින් ශ්‍රී ලංකා පාර්ලිමේන්තුවට දිරිපත් කළ තිබුණ ගරු සභාපැත්තමුණ ඉරානයට එරෙහිව සම්බාධක පැනවීම සම්බන්ධ ගැසට් පත්‍රයක් එක විදේශ අමාත්‍යංශය සකස් කළ තිබුණා. ඒ ගැසට් පත්‍රය අපි අන්තර්ජාතික කටයුතු පිළිබඳ කාරක සභාවේදී ප්‍රශ්න කරා. මොකද ඇමරිකාවට ඉරානයත් එක්ක තියෙන ප්‍රශ්න වෙනම එකක්. ඒව මත පදනම් වෙලා ලංකා ආණ්ඩුව ඉරානයට තහංචි පැනවීම නිසා පනවන්න ගියොත් ඇතිවන තත්ත්වය පිළිබඳ. ඉතින් එතෙන්දී විදේශ අමාත්‍යංශය යම්කිසි පැහැදිලි කිරීමක් කළා තිබුණා මේ ඇමරිකානු සම්බාධක නෙමේ එක්සත් ජාතීන්ගේ සංවද සම්බාධක කියලා. කෙසේ වුවත් අපි දකින දේ තමයි මේ ඇමරිකාව සහ ඉරානය අතර තියෙන ප්‍රශ්නය නිසා අපි රටක් වශයෙන් විශාල පීඩාවක් ලක්ලා තිබෙනවා ශ්‍රී ලංකා වැදගත්ම දේ තමයි. දැන් විදේශ අමාත්‍යංශය එවැනි දෙයක් කරද්දි ඇමරිකාව සහ එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ කිර නිසා සම්බාධක පනවන්න මෙහි ගැසට් ගහද්දි අඩුම ගානකරු සභාපැත්තමුණි තේ මණ්ඩලයෙන් ඒ ගැන විමසලා තිබුණේ නැහැ. තේ මණ්ඩලයෙන් අහලා තිබුණේ නැහැ. සම අපි මැදිහත් වෙලා තේ මණ්ඩලෙන් වාර්තාවක් දැනගත්තට පස්සේ තමයි ඔපුණේ ඩොලර් මිලියන ගණනක මුදලක් ශ්‍රී ලංකාවේ තේ අපනයන කරුවන්ට ලැබිය යුතු වෙනවා ඉරානයෙන්. ඉරානය ගෙවන්න ලෑස්ති, ලංකාව ගන්න ලෑස්ති. හැබැයි ඒක ගෙවන්න විදියක් නැහැ. මොකද ඉරානයට බෑ ඩොලර් වලින් ගනුදෙනු කරන්න. ඒ නිසා ඩොලර් මිලියන ගණනක් ශ්‍රී ලාංකීය අපනයන කරුවන්ට නොලැබී තිබෙනවා මේ ප්‍රශ්න නිසා. ඉතින් එවැනි සංවේදීකරණකදී අපි දැකලා තිබු දැක්කේ නැහැ ඒ විදේශ අමාත්‍යංශයේ සහ මුදල් අමාත්‍යංශයේ නිලධාරීන් අඩු ගානේ තේ කර්මාන්තයේ සම්බන්ධ ප්‍රධාන ආතල වලින්වත් විමසීමක් කරනවා කියන ඒකම. දැන් අනිත් කාරණේ ගත්තොත් අපි දන්නවා විවිධ හේතු නිසා රටේ අභාග්‍යයට තමයි නමුත් රුපියල කඩාගෙන වැඩිලා ඩොලර් එක වැඩි වෙලා තිබෙනවා. දැන් ඩොලර් එක රුපියල් 175ට 170ට 180ට ගියත් දලු හිමියාගේ දලු මිල වෙනස් වෙන්නේ නැහැ. දැන් රුපියල කඩන් වැටීමේ වෙන ඔක්කොම නරක දේවල් ඇතුලේ අපනයනය කරන අයට ඒකේ යම්කිසි වාසියක් ලැබෙනවා. නමුත් ඒක දලු හිමියාට යන්නේ නැහැ. දලු හිමියාට ඒක 85 90 95 අතරම තමයි. ඒ නිසා මේක පහළ මට්ටමේ ඉන්න දලු නෙලන දලු කඩන දලු නිෂ්පාදනය කරන කුඩා පුද්ගලයන්ට මේක නොලැබීමේ ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒ වගේම තමයි තේ කර්මාන්තයේ දියුණු වෙනුවෙන් සෙස් අරමුදලක් පවත්වාගෙන ගියා. දැන් ආණ්ඩුව කරපු දේ තමයි මම හිතන්නේ නලින් නවීන ඇමතිවරයාට විරුද්ධ වුණත් දැන් සහ මුලින්ම 100%ක්ම තේ වලින් එන සෙස් අරමුද සෙස් බද්ද අද ඒක කෙලිම භාණ්ඩාගාරයට යන්නේ. ඒක තේ කර්මාන්තයේ සංවර්ධනට එන්නේ නැති නිසා තමයි තේ වතු හිමියන්ට කුඩා තේ වතු හිමියන්ට පෝර සානාදරය ලබා දීමේදී නැවත පැල වගා කිරීමේදී අවශ්‍ය සහන ලබා දෙන්න බැරි වෙලා තියෙන්නේ. දැන් ඒ සෙස් අරමුදල සහ මුලින්ම භාණ්ඩාගාරයේ විසින් ගිල ගන්නා නිසා. මොකද ඕනම කර්මාන්තයක දියුණුව සඳහා පාවිච්චි කරන් තමයි මේ අරමුදල් තිබෙන්නේ. ඒ නිසා මේ කරුණ ගැන සඳහන් කරමින් අපි ඉල්ලා සිටිනවා පර්යේෂණ වැඩි කරලා ප්‍රායෝගික පර්යේෂණ කරලා අපේ මේ වැඩි ආදායමක් ගන්න කියන එකත් ඇමරිකාවෙන් දෙන ලනු කාලා ලංකාවේ තේ කර්මාන්තය නැති කරගන්නේ නැතුව අපේ රටට ගැලපෙන විදිහට මේ ආයෝජකයන්ට අපනයන කරුවන්ට අවශ්‍ය සහන ලබා දෙන්න කියලා. ඒකම කරු සභාපතිතුමනි විශේෂම රටේ ඇති වී තිබෙන මේ දේශපාලන වටපිටාව ගැන අපි යම්කිසි කරුණු කීපයක් කියන්න ඕනේ. ඔබතුමා දන්නවා ඊයේ අපේ රටේ මේ ආණ්ඩුව හිටපු සියලුම මුස්ලිම් අමාත්‍යවරු ඉවත් වුණා. ඉවත් වෙලා ආණ්ඩු පක්ෂයේ මන්ත්‍රීවරු වශයෙන් ඉන්නවා කියන තීරණයට ආවා. අපි දන්නවා මේ ඉවත් වෙච්ච සමහර ඇමතුරුන්ට අදාළ කරන බරපතල දූෂණ චෝදනා තියෙනවා. ඒක නෑ සැකයක් නෑ. ඉවත් වෙච්ච සමහර ඇමතුරුන්ගේ කාර්යභාරය පිළිබඳ දිගු කාලින ගොඩනැගිච්ච විවේචනයක් පොදුවේ රටේ ජනතාවට තියෙනවා. ඒක මේ සිංහල දෙමළ මුස්ලිම් ભેදයකින් තොරව සමහර ඇමතුරුන්ගේ භාවිතාව සම්බන්ධව තියෙනවා. මොකද ඒගොල්ලෝ හැමදාම ඇමතිවරු. ඒගොල්ලෝ මුස්ලිම් ජනතාවට දිගන ගහද්දි අලුත් ගම ගහද්දි වචනයක් හොල්ලපු නැති ඇමතුරු සමහර අය. කොයි ආණ්ඩුවෙත් ඇමති. ඒ නිසා එහෙම ප්‍රශ්නයක් තිබුණා. ඒක ගැන විවාදයක් නැහැ. නමුත් අපි මේ දුටු දේ තමයි මේ හැම ආණ්ඩුවෙම ඇමතිකම ගන්න හිටපු මුස්ලිම් ඇමතිවරුන්ටත් සමස්තයේ ආණ්ඩු පක්ෂයේ ඉන්න මුස්ලිම් මන්ත්‍රීවරුන්ට ආණ්ඩු පක්ෂය පනවන්න නෙමෙයි සිරම මේ රටේ ඉන්න මුස්ලිම් මන්ත්‍රීවරුන්ට සිද්ධ වුණා එකතැනකට සිද්ධ කළා එක තැනකට එක දේශපාලන ක්‍රියාමාර්ගකට එන්න. අපි දකිනවා කරු සභාපතිතුමනි එතෙන්ටේ මුස් එතෙන්ට ඔවු නාවේ අපි දැනු හොඳටම දන්න දෙයක් තමයි සමහර ඇමතිවරු ඇත්තටම ඇමතිකම දාලා ඒගොල්ලන්ට දවසක්වත් ඉන්න බෑ ඒගොල්ලන් ඒකට ඇබ්බැහි වෙලා ඉන්නේ නමුත් මුස්ලිම් මේ සහරාන්ලගේ බෝම්බෙන් පස්සේ මේ රටේ සමස්ත මුස්ලිම් ප්‍රජාවම ඉලක්ක කරගෙන ඉතා දැනුවත් මොකද 21 වෙනිදා ස්වභාවිකව මුස්ලිම් ජනතාවට ඒ අන්තවාදී ප්‍රහාරට එරෙහිව ජනතාව තුළ විවේචනයක් විරෝධයක් හැඟීමක් එන එක අපිට පිළිගන්න පුළුවන් මිනිස්සු තුළ සාමාන්‍ය මිනිස්සු තුළ නමුත් එහෙම නෙමෙයි මේක අමු අමුවේ දේශපාලන ව්‍යාපාරයක් බවට පත් කරගෙන මේක නඩත්තු කළා මේක ඉතාම දුර්දාන්ත ආකාරයේ මුස්ලිම් මිනිහෙක් කියන ත්‍රස්තවාදියෙක් කියන ඒ ඉස්ලාමෝෆෝබියා එක තද්දට මෙහෙ රටේ ජනමාධ්‍ය වලින් හැදුවා ඒකෙන් වාසිගත් දේශපාලන ව්‍යාපාරයක් විශේෂයෙන්ම විපක්ෂයේ රාජපක්ෂ මැතිතුමාගේ පක්ෂයේ ඉන්න සැලකිලිතු කණ්ඩායම ඔක්කොමලා නෙමෙයි මම ඒක වගකීමෙන් කියන ඔක්කොම මන්ත්‍රීවරු නෙමෙයි සැලකිලිතු ජාතිවාදී උන්මන්තකයෝ වගේ කටයුතු කරන කට්ටියක් කියන්නේ සහරාන්ගේ සිංහල සහෝදරයෝ කියලා හඳුනන්න පුළුවන් මට්ටමේ කට්ටියක් මහා දැවැන්ත විරෝධයක් ඒගොල්ලන්ගේ චැනල් බලයත් දාගෙන හැදුවා එක්සත් ජාතික පක්ෂ සමහර නැති ඇමතුරුත් යටින් එකට සපෝට් කළා මොකද ඡන්ද දෙනන්න එක්සත් ජාතික පක්ෂ මන්ත්‍රීලාට සිංහල ජාතිවාදී ඕන අපි ඒක දන්නවා ඒ නිසා පාර්ලිමේන්තුව කරන කතාව නෙමෙයි ආසනය කරේ අපි ඒකත් දන්නවා ඒ නිසා මුස්ලිම් ජනතාවටම එරෙහි මුස්ලිම් මිනිස්සු මේ සහරාන්ටල වලට විරුද්ධව අවුරුදු 3-4කට කලින් ආණ්ඩුවට පොලිසියට ඔත්තු දුන්නා කියන එක පිළිගන්නේ සාක්ෂි තියෙද්දි මුස්ලිම් සමාජයේ මේ අන්තවාදයට සහමුලින්ම මුස්ලිම් නායකයෝ ගැන මම මෙහෙම කියන්නේ නැහැ මුස්ලිම් දේශපාලන නායකයෝ සමහර මුස්ලිම් ආගමික නායකයෝ සැලකිතු තරම් ප්‍රමාණයක් මේ අන්තවාදයට බෝම පුපුරනට නෙමෙයි මේ අන්තවාදයට උදව් කළා මේ අන්තවාදී මතයට වෙනස් උදව් කළා සිංහල දෙමළ පොදු සමාජයත් සමග ජීවත් වෙන්න මුස්ලිම් මිනිසුන් තුළ තිබිච්ච සහජ අවුරුදු දහසක තිබිච්ච උරුමය නැති කරලා කොන් කරලා මුස්ලිම් මිනිහෝ මිනිස්සු ආගමයි වෙළඳාමයි කරන කෘතිම සත්‍යයක් බාටපත් කරන සමහර මුස්ලිම් ආගමික නායකයෝ මුස්ලිම් නායකයෝ කටයුතු කළා නමුත් මුස්ලිම් සමාජය එතෙන්ට තල්ලු වුණේ නැහැ මුස්ලිම් සමාජයේ මේ අන්තවාදයට ආශිර්වාද කරේ නැති බව හොඳින්ම පෙනෙද්දි මුස්ලිම් මිනිහට වට කරලා ගහලා 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 අවසානයේ මොකද්ද කළේ අවසානයේ උන්ව තල්ලු කරා 83 ගණන් වලදී දෙමළ රක්ෂක ත්‍රිමුත්‍ති පෙරමුණේ මන්ත්‍රීවරු ආපු ස්ථාවරයට එනිසා අපිට පේනවා ඔබතුමාලා දන්නවා දැන් මේ එනිසා අපි ඊටම එක පැත්තකින් මේ ත්‍රස්තවාදී ප්‍රහාරය ගැන දැනුවත් ඉඳලා ඒක වළක්වන්න කටයුතු කරපු නැති ජනාධිපතිවරයා අගමැති ඇතුළත මුළු ඇමති මණ්ඩලයමට වගේ කියුතු නිසා ඒක මුස්ලිම් ඇමතිතුරුත් අයිති ඒ නිසා ඉල්ලස්සීම කමක් නැහැ හැබැයි ඒක මුස්ලිම් ඇමතිතුරුටත් ඉල්ලස්සලා හරියන්නේ නැහැ කරු සභාපතිතු ඔවුන් මුස්ලිම් වීම නිසා නෙමෙයි මේකට වගේ කියන්න ඕනේ ඇමතිතුරු වීම නිසා නමුත් ප්‍රශ්නේ ගෙනාවා කොතෙන්ටද අමු ජාතිවාදී විදියට සහ මුලින්ම මුස්ලිම් ජනතාවට විරුද්ධ තැනක මම උදාහරණ දෙකක් කියන්න අපි මේ ආණ්ඩුවෙන් අහන්න කැමති මොකද ජනතාවට වාසිය අපිට හොඳටම අදහස් තියෙනවා අධ්‍යක්ීම් තියෙනවා මේ හදිසි නීති අර නීති මේ නීති කොහොමද සාමාන්‍ය සාධාරණ මිනිසුන්ට විරුද්ධව පාවිච්චි කරන්න කියලා ඔබතුමා දන්නවා ගම්පෙරළිය තිබීම නිසා අත්තරංගොඩ වරන් මරපු තරුණයෝ හිටියා 87 90 කාලේ යුද කාලේ දෙමළ වීම නිසා අත්තරංගොඩ වරන් අවුරුදු 2 3 4 5 නිකරුණේ අත්තරංගොඩ තබාගත්ත දෙමළ මිනිස්සු හිටියා නමුත් අද ඒ තත්ත්වෙටම මුස්ලිම් ජනතාව පත් කරමින් තිබෙනවා මම උදාහරණ දෙකක් කියන්න කැමතියි ඔබතුමා දන්නවා මහියංගනේදී කාන්තාවක් අත්අඩංගුවට ගත්ත ඇඳුමේ අර මොකද්ද නවක සුක්කානමක් තිබුණා කියලා අත්අඩංගුවට ගත්ත එකට වඩා මොකද්ද ප්‍රශ්නේ අත්අඩංගුවට ගත්ත එක වැරදි ඊළඟට අයව රිමාන්ඩ් බාන්දර අයව රිමාන්ඩ්ගත කරා කොහොමද සභාපතිතුමනි අපදිය නොහැකි ICCPR කියන එක්සත් ජාතීන්ගේ ඒ සම්මුතියට අත්සන් කළ නිසා ඒ පනත යටතේ මහජනතාවගේ සිවිල් අයිතිවාසිකම් ආරක්ෂා කරන්න තියෙන පනත යටතේ ඒක පාවිච්චි කළා අර කිසිම දෙයක් දන්නේ නැති දුප්පත් නූගත් කාන්තාව රිමාන්ඩ් ගත කළා අපදෙන්න බැරි විදිහට පොලිසිය ඊයේ තමයි අපදුන්නේ මා දන්න තරමේ දැන් ත්‍රස්තවාදී කාන්තාවක්ම නං ධර්මචක්‍රයරි සුක්කානම් හරි ගහගෙන යනවා පුල් දැන් හොඳ ෆෝෂ ඇඳුමක් අඳින යනවා මා තව උදාහරණයක් කියන්න ඔබතුමා දන්නවා මීට මාසකට කලින් පුත්තලමේදි අත්අඩංගුවට ගත්ත මුස්ලිම් කාන්තාවක් සහ ඇගේ ස්වාමි පුරුෂයාත් එක්ක ඇගේ නම ෆාතිමා රිසානා කියලා රිනෝස කියලා අතරඟුඩ ගත්තෙ මොකටද? මූණ අර්ධ වශයෙන් වහගෙන ගියා කියලා. මූණ වහගෙන යන්න එපා කියලා තේදි මූණ වහගෙන යන එක වැරද්දක් තියෙනවා. හැබැයි අයව රිමාන්ඩ්ගත කරෙත් කොහොමද? අයව රිමාන්ඩ්ගත කළා තියෙනෙත් කරු සභාපතිතුමනි මේ ICCPR එකට තෙම මා දන්නා තරමින් දැනට අය මාස 9ක ගැබිනි කාන්තාවක්. දැන් අය රිමාන්ඩ් බන්ධනාගාරේ තවමත් ඉන්නවා. දරුව හම්බෙන ළඟයි. හැබැයි එතන මේ ආණ්ඩුවේ නිලධාරීන්ට උපදෙස් දීලා තියෙනවා මොකද්ද? මේ ඉතාම දරුණු අපදියේ නැහැ පනත් යටතේ මේ පුද්ගලයන්ව සිරගත කරන්න.
ගරු මන්තුමා ඔබතුමාට තව විනාඩි දෙකක් කාලයක් තියෙනවා.
මට බොහොම ස්තුතියි ඔබතුමාට. ඉතින් ඒ නිසාම අපි කියන්නේ ගරු සභාපතිතුමනි මුස්ලිම් ජනතාවගේ සහයෝගය ගන්න නැතුව අන්තවාදයේ පරද්දන්න බෑ. අපි එකට පොත් පාඩම් කරන්න ඕනේ. අපි එක දෙමළ ජනතාවත් එක්ක කරපු ඒ දෙමළ ජනතාව සම්බන්ධ වෙච්ච මහා පරිමාණ යුද්ධයක් අපි ඉගෙනගෙන තියෙනවා. ඒ නිසා අපි කියන්නේ අන්තවාදයේ පරද්දන්න ජාතිවාදයට ආගම්වාදයට මේ ආකාරයේ දරුණු සැලකිලි වලින් බෑ. ඔබතුමා බැලුවොත් වවුනියාව ඉඳලා එලිෆන්ට් පාස් දක්වා බස් එක හැමතැනම නතර කරන උතුරේ විතරයි. වෙන කොහෙවත් බස් එක චෙක් කරන්නේ නැහැ. දැන් වැඩිපුරම තස්සවාදීන් නැහුනේ කාත්තන් කුඩියේ. හැබැයි ඒ පැත්තට යන බස් චෙක් කරන්නේ නැහැ. මං කියන්නේ ඒක චෙක් කරන්න කියලා විශේෂයෙන් කියනව නෙමෙයි. දෙවන ජනතාවට වෙනම දනවනවා වවුනියාවෙන් පස්සේ හැම එකම චෙක් කරනවා. හැම එක චෙක් කරනවනේ රටේම චෙක් කරන්නේ. දැන් මේ බස් වලින් චෙක් කරද්දි මොකද්ද බලන්නේ? ස්පීතාකට ගියා මොකද්ද බලන්නේ? ඉස්සර බැලුවේ වඩිවේ සුරේෂ් මන්ත්‍රීතුමා දෙමළද කියලා. දැන් හඳුනුම් පතේ බලන්නේ මුස්ලිම්ද කියලා. දැන් මම ළඟදී මට ළඟදී අපේ තරුණ සංගමේ නංගල දෙන්නේ එක්ක ඒගොල්ලන් කියපු බස් එකේම අර මුස්ලිම් يعني මේ මේ වේල් එක දාගෙන ආපු මූණ වහගෙන ආපු නෙමෙයි පන්ති යන ගෑල් ළමයි දෙන්නේ. ඒ දෙන්න විතරක් බස් එකෙන් බස්සලා රෙජිස්ටර් කරනවා අනිත් කවුරුත් නැතුව. ඉතින් දැන් තියෙන කරු සභාපතිතුමනි තස්සවාදීන්ට හොඳට ඩෙනිමක් ඩෙනිමකුත් ඩෙනිමක් ඇඳලා උඩින් නිකන් ටී-ෂර්ට් එකක් ගහවන චෙක් කරන්නේ නැහැ. ඒ නිසා මුස්ලිම් අනන්‍යතාවය විනාශ කරන්න මුස්ලිම් මිනිස්සුන්ට තියෙන සාධාරණ අනන්‍යතාවය මූණ වහගෙන අනේක හරි අඩු වයසෙන් කසාද බඳින ඒවා නෙමෙයි. නමුත් මිනිස්සුන්ට තියෙන සංස්කෘතික අවශ්‍යතාවයක් තියෙනවා. ඒවා ඒවට පහර දුන්නම වෙන දේ තමයි ඒ අන්තවාදයට තල්ලු කරනවා. ඒ නිසා අපි කියන්න කැමැති මුළු මුස්ලිම් සමාජයේම මේ අමු ජාතිවාදී ඉඳන් අපි අහන්න කැමැති. දැන් රත්නහාමුදුරුවන්ගේ උපවාසයෙන් පස්සේ දැන් ඇමතුරු අස්ුණා. දැන් අර තුන් දෙනෙක් අස්ුණා ආණ්ඩුකාරවරු. දැන් රට දිනලද? දැන් ජනාධිපතිතුමා මුසමිල් මහත්තයා පත් කළ තියෙන ආණ්ඩුකාරයා විදිහට. දැන් කවුරු හරි දැන් ආයි උපවාස කරන්න යනවද? දැන් රතන සාමිනවාසික උපවාස කළේ මුළු ආණ්ඩුවමකට යන්න කියලා නේ අපිත් යනවා ඒකට. මොකද වග කියන්න ඕනේ මේකට මුස්ලිම් මිනිස්සු පමණක් නෙමෙයි ජනාධිපති අගමැති සහ මුලින්ම වග කියන්න ඕනේ.
හරි
ජාතිවාදී ලෙස තමයි ඒක කළේ. ඒ නිසා අපි කියන්නේ කැමති මේ ජාතිවාදී බිල්ලා මේ අන්තවාදී බිල්ලා මුස්ලිම් සමාජයත් ගිලගෙන තිබුණා. ඒ තමයි සහරාන්ලා. රාජපක්ෂ මහත්තයලා පහුගිය කාලේ ජාතිවාදයේ ක්‍රමානුකූල පෝෂණය කළා. දැන් රාජපක්ෂ මහත්තයත් ඒ ජාතිවාදී බිල්ලගේ බෙල්ලමලට අහුවෙලා තියෙනවා. සත් ජාතිවාදී ලිහා දැම්මට පස්සේ ගරු සභාපතිතුමනි තමන්ට ඕන වෙලාවට බෝතල දාගන්න බෑ. අද රනිල් වික්‍රමසිංහ මේ ජාතිවාදයට කැමති. මොකද එතුමා දැන් රටේ ආර්ථික ප්‍රශ්න මොනවත් කතා කරන්නේ නැහැ. මිනිස්සු බඩු බිල කතා කරන්නේ නැහැ. මේක තමයි කතා කරන්නේ. ඒ නිසා අපි කියන්න කැමති මට ඔබතුමා විනාඩියක් දෙන්න ගරු සභාපතිතුමනි. මම දන්නවා මම වෙලා වැඩිපුර ගත්ත කියලා. ඉතින් අපි ජනතාවට වශයෙන් අපි ඉල්ලා හිටින්නේ මුස්ලිම් ජනතාව දිනා රටපත්තට ශ්‍රී ලංකා පැත්තට දිනා ගැනීම වෙනුවෙන් කළ යුතු හැමදේම කළේ නැත්නම් මේ අන්තවාදය බෝ වෙනවා, ව්‍යාප්ත වෙනවා, මුළු රටම අපි විනාශයටපත් වෙනවා. අපි ඒක තමයි පහුගිය දවස්වල දැක්කේ. ජනාධිපතිවරයා තමන්ගේ දේශපාලන වාසි වෙනුවෙන්, අගමැතිවරයා තමන්ගේ දේශපාලන වාසි වෙනුවෙන්, රාජපක්ෂ මහත්තයා තමන්ගේ දේශපාලන වාසි වෙනුවෙන්, රාජපක්ෂ මහත්තයා ළඟ දිලි එල්ලී සිටින සහරාන් වර්ගයේ සිංහල ජාතිවාදී කල්ලියේ. ඒක නිසා මොකද වෙලා තියෙන්නේ? අද මුළු රටම එකම ජාතිවාදී ගින්නකට ගිල්ලා තියෙනවා. ඒ නිසා ජනතාන්ත වශයෙන් අපි ඉතාමත් වගකීමෙන් ඔබතුමා බලන්න අපි විශ්වාසභංග ඉදිරිපත් කරගලු සභාපතිතුමනි. අපි විශ්වාසභංග ඉදිරිපත් කරනකොට අපිට කිව්වා අපි ආණ්ඩුව රකින්න කරන්න කියලා. හැබැයි අපි දන්නවා රනිල් වික්‍රමසිංහ මහත්තයත් එක්ක රෑට ඩීල් දාන්න වීරවංශ උන්න හේලා ගම්මන්පිල මහත්තයලා තමයි රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා ජනාධිපතිතුමාලා අතහැරලා මුස්ලිම් මන්ත්‍රීන්ව විතරක් ඉලක්ක කළා. දැන් මේ විශ්වාසභංගේ අද විශ්වාසභංගේ ගේන්න බෑ රිෂාඩ් බද්දුදීන් නැමෙතුමාට. මොකද ඇමතුළුන්ට විතරයි විශ්වාසභංගේ ගේන්න පුළුවන්. අපි ජනතාන්ත වශයෙන් දේශපාලන ඩීල් නැතුව හරියට රට ගැන කල්පනා කළා. මොකද සදාචාරයක් තියෙනවා නම් ඔබතුමාලා ආණ්ඩුව අස්සෙන්න ඕන. ඔබතුමාට රට පරිස්සම් කරන්නත් බෑ. මහජන සාමයේගෙන්නත් බෑ, ජාතිවාදය පරද්දන්නත් බෑ. ඇත්තම දැන් තියෙන්නේ ආණ්ඩුව මසලා ඡන්දකට යන්නේ. ඒක වගකීම මුස්ලිම් මිනිහට විතරක් පානවරපු විශ්වාස බංකයක් ගෙනාවා. මේ ජාතිවාදී පදනමේ ඒක තමයි රටේ ජනතාව ඇවිලුනේ. හැබැයි ජනතාන්තුව දුරදික බලලා අපි ඉදිරිපත් කරපු විශ්වාස බංකේ විතරයි දැන් තියෙන්නේ. ඒ නිසා අපි රටේ ජනතාවටත් කියන්නේ ජාතිවාදීට කොටු වෙන්න එපා. ජාතිවාදයට ගොදුරු වෙන්න එපා, අන්තවාදයට ගොදුරු වෙන්න එපා. මුස්ලිම් මිනිහට ගහලා දිනන්න පුළුවන් දෙයක් නැහැ. ඒ නිසා අපි සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාවගේ ඉල්ලා සිටින දේ තමයි මේ රටේ 30 අවුරුදු යුද්ධෙන් කිසිදු සිංහල හෝ දෙමළ හෝ මුස්ලිම් හෝ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක්ගේ දරුවෙක් නැති වුණේ නැහැ සභානායකතුමනි. මම රිසර්ච් කරලා තියෙනවා 30 අවුරුදු යුද්ධෙන් එකදු සිංහල දෙමළ මුස්ලිම් මන්ත්‍රීවරයෙක්ගේ දරුවෙක් නැති වුණේ නැහැ යුද්ධේ. පාස්කුරිද ප්‍රහාරෙන් එකදු මන්ත්‍රීවරයෙක් මම කියන්නේ හැම වෙන්න ඕනේ කියලා. අඩු ගානේ ඥාතියෙක්වත් නැති වුණේ නැහැ පාස්කුරිද ප්‍රහාරේ.
ඒ නිසා
සාමාන්‍ය මිනිස්සු යුද්ධයව වන්දිකවන්නේ, ජාතිවාදයේ වන්දිකවන්නේ. ඒ නිසා අපි ඉතාමත් කනගාටු වෙනවා. මෙතේ මුස්ලිම් ජනතාවට එරෙහිව කළා තිබෙන මේ ජාතිවාදී තත්ත්වයට ගැන අපි කනගාටු වෙනවා. ඒ වගේම කතෝලික ජනතාවට කරපු ප්‍රහාර ගැන අපි කනගාටු වෙනවා. සිංහල ජනතාව තමන් ඉතාම ඩෙස්පරේට් වෙලා ඉතාම කලකිරීමට පත් වෙලා තියෙනවා. අපි කනගාටු වෙනවා. නමුත් අපි තුන්ගොල්ලම එකතු වෙලා ජාතිවාදය පරද්දලා අපේ මාතෘභූමිය ආරක්ෂා කර ගැනීම වෙනුවෙන් ජාතික සමගියේ පැත්තෙන් ක්‍රියාමාර්ග තෝරගන්න ඕන කියන එක කියමින් මගේ කතාව අවසන් කරන බොහොම ස්තුතියි.
බොහොමත් ස්තුති. මීළඟට සුරේෂ් වැඩිවිල්ගරු මැතිතුමා, ඔබතුමාට your 12 more minutes. මීට ප්‍රථමයෙන් මූලස්සරයට පැමිණෙනවා.
சபை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர்களே, விசேஷமாக இன்றைய தினத்திலே தேயிலை ஆராய்ச்சி சபை சட்டம் சம்பந்தமாக திருத்தம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே பெருந்தோட்ட கைத்தொழில் இராஜாங்க அமைச்சர் என்ற வகையிலே நான் பெருமை கொள்கின்றேன். கௌரவ நவீன் திசாநாயக்க என்னுடைய அமைச்சர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சிறந்த திருத்த சட்டம் மூலமாக நான் இதனை பார்க்கின்றேன். சிரோன் டி இலங்கை தேயிலை சம்பந்தமாக இந்த நாட்டிற்கு விலாசம் தேடி கொடுத்தது எமது மலையக மக்கள். இந்த சிரோன் டியை அறிமுகப்படுத்தி இந்த இலங்கையினுடைய வரலாற்றையே முழுமையாக திருத்தி போட்ட பெருமை அந்த மலையக மக்களையே சாரும். அவ்வாறான ஒரு துறையிலே ராஜாங்க அமைச்சராக இந்த அரசாங்கத்தில் இருந்து கொண்டு என்னுடைய காலகட்டத்திலும் இவ்வாறான ஒரு திருத்தத்தை கொணர்ந்து இந்த தேயிலை துறையை ஊக்குவித்து அதனுடைய ஆராய்ச்சியை நவீனமயப்படுத்துவது சம்பந்தமாக எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தீர்மானம் வரவேற்கத்தக்கதாகவே நான் பார்க்கின்றேன். விசேடமாக இந்த தேயிலை துறை பாதுகாப்பது, இந்த தேயிலை துறையினுடைய பராமரிப்பு, விசேஷமாக இன்று கம்பெனிக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தேயிலை தோட்டங்களுடைய நிலைமை, தேயிலை தொழிற்சாலையுடைய நிலைமை, அதனுடைய தரத்தை மேம்படுத்துவது சம்பந்தமாக இங்கு பல நடவடிக்கை எடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கின்றது. இன்று இந்த தேயிலை துறையெல்லாம் காப்பாற்றி நல்ல தரமாக கொண்டு வரதுக்கு அங்கு வேலை செய்யும் தொழிலாளர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். ஆகவே அந்த தொழிலாளர்களுடைய முழுமையான சேவை நலன்களையும் கருத்தில் கொண்டு இந்த துறையும் ஊக்குவித்து ஒரு இந்த ஆராய்ச்சி நிலையம் மூலமாக இந்த தொழிற்துறைக்கு ஒரு சக்தியை வழங்குவது ஒரு சிறந்த அம்சம். அது ஒன்று இந்த நவீன யுகத்துக்கு ஏற்ற வகையிலே இந்த தேயிலை துறையும் நவீனத்துக்கு மாற்ற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதுக்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சட்டத்துக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அவர்களுக்கு நான் விசேடமாக கூறிக்கொள்கின்றேன். இந்த தேயிலை துறையிலே விசேடமாக கௌரவ அமைச்சர் நவீன் திசாநாயக் அவர்கள் விபரமாக சம்பந்தமாக தெரிவித்திருந்தார். இவ்வாறான நிலைமை இன்று இந்த நாடு அத்தோடு சர்வதேச இந்த தேயிலை விளைநிலம் சம்பந்தமாக இவ்வாறு நாங்கள் முன்கொடுப்பது, எவ்வாறு தரத்தை மேம்படுத்துவது சம்பந்தமாக எல்லாம் இந்த துறை சம்பந்தமாக தெளிவாக எடுத்துரைத்திருந்தார். இந்த துறை சம்பந்தமாக பேசப்படும் போது அனைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது, கடமை இருக்கின்றது. அனைவரும் இதற்கு முழுமையாக அவருடைய பொறுப்பையும் கடமையும் வழங்க வேண்டும். தனியார் துறையினர், தனியார் கம்பெனிகள், 22 கம்பெனிகள் இன்னைக்கு தொழிற்சாலை மூடி விட்டு செல்வது, அதே போன்ற அவரவர்களுடைய கம்பெனியுடைய அந்த தேயிலையினுடைய விலையை அதிகரிப்பதற்காக பல கலவை வேலை திட்டங்களை செய்வது. அருகாமையில் நாங்கள் பார்த்திருந்தோம், பல தேயிலை தொழிற்சாலையிலே சீனி தேயிலை தொழில் கலந்திருந்தார்கள். அப்படி அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் செய்யும் போது அவருடைய தரம் குறைக்கப்படுகின்றது. ஆகவே இவ்வளவுதான் இந்த தோட்ட தொழிலாளர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய முதுகெலும்பிலே சுமந்து வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஊக்குவிக்க அவர்கள் செய்யும் அந்த சேவையை இந்த சந்தர்ப்பத்திலே இந்த உயர் சபையிலே பாராட்டுகின்ற அதே சந்தர்ப்பத்திலே அவ்வளவும் செய்து வேலையே பயிரை மேய்ந்தது போல சில கம்பெனிக்காரர்கள் இந்த தேயிலை தூளுக்கு சீனி ஏனைய வகைகளையும் கலந்து இந்த தேயிலை துறை மூலமாக அழித்தொழிக்கின்றார்கள். அவருடைய தற்காலிக வருமானத்திற்காக அதிகரித்துக் கொள்வதற்காக செயற்படுத்த வேலை திட்டங்களை நான் நன்மையாக இந்த சபையிலே நான் கண்டிக்கின்றேன். அத்தோடு இந்த தேயிலை தோட்டங்களுடைய பராமரிப்பு விசேஷமாக ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் PMMD பிளான்டேஷன் மேனேஜ்மெண்ட் மானிட்டரிங் டிவிஷன் மூலமாக இந்த ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் ஒன்றை உருவாக்கி அந்த தேயிலை தோட்டங்களை கண்காணிப்பது, அதே போன்று நாங்கள் கூறுகின்றோம் ரெண்டம் செக், ஸ்பாட் செக் பண்ணி அதனுடைய குவாலிட்டியை அதிகரிப்பதற்கு வேலை திட்டங்களும் கூட நாங்கள் இன்று அனுமதி பெற்றுக் கொண்டோம். அந்த வேலை திட்டங்கள் செய்வதற்கு கூட கவர்னர் ரவீந்திர சாணக் அவரோடு இணைந்து சில வேலை திட்டங்களை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். ஆகவே இவ்வாறான வேலை திட்டங்கள் எல்லாம் செய்து இந்த தேயிலை தோட்டங்களுடைய பராமரிப்பு, தொழிற்சாலையுடைய பராமரிப்பு அப்படியெல்லாம் செய்யப்படும் போது தரத்தினுடைய தரம் உயர்ந்து செய்யக்கூடிய வேலை திட்டங்களுக்கு இந்த ஆராய்ச்சி நிலையத்திலே இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அதே போன்று இந்த மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். அங்கு வேலை செய்யும் தொழிலாளர்கள் இன்று இந்த நாட்டில் இப்போது நடைபெற்றிருக்கின்ற சந்தர்ப்பங்களை பார்க்கும்போது மனதுக்கு மிக கவலையாக இருக்கின்றது. இன்றைக்கு RPC 22 கம்பெனிகள் அவர்கள் நிலப்பரப்பு அதிகமாக இருக்கின்றது. அங்கு சிறுதேயத்தோட தொழிலாளர்கள் ஸ்மால் டீ ஹோல்டர்ஸ் சொல்கின்ற அந்த குடா தேவத்தோர்களுக்குரிய காணி பராமரிப்பு குறைவாக இருக்கின்றது. ஆனால் இந்த நாட்டுக்கு தேவையான உற்பத்தியை 175% மேம்படியாக இந்த சிறுதேயிலை தோட்ட உரிமையாளர்கள் செய்கின்றார்கள். ஆனால் இடம் காணி இந்த இலங்கையில் இருக்கிற அரசாங்கத்துடைய காணிகளை கூடுதலாக பராமரிக்கின்ற இந்த 22 கம்பெனிகளுடைய அந்த தயாரிப்பு வெறுமனே 23-24% இருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தமாக கூட எதிர்காலத்திலே நாங்கள் பல நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது. மலையத்தில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு இந்த சிறுதேயிலை தோட்ட தொழிலாளர்கள் போல அவர்களுக்கும் காணிகளை பிரித்துக் கொடுத்து அவர்களையும் சிறுதேயிலை தோட்ட உரிமையாளராக்கி இந்த தரத்தை உயர்த்தக்கூடிய ஏற்பாடு செய்ய வேண்டிய திட்டங்களை நாங்கள் வகுத்துக் கொண்டிருக்கின்றோம், விரைவில் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். இந்த தோட்ட கம்பெனிக்காரர்கள் நினைக்கக்கூடாது, அவர்களுக்கு சொந்தமாக நாங்கள் ஒப்பனை எழுதி காணிகை பதிவு கொடுத்திருக்கோம் என்று. இந்த அனைத்து பெருந்தோட்டங்களும் அரசாங்கத்துக்கு சொந்தம். அரசாங்கத்திலே எங்களுடைய PMMD அந்த டிபார்ட்மெண்ட் டிவிஷன் மூலமாக முழுமையாக நேரடியாக கண்காணிக்கக்கூடிய அனுமதியை நான் பெற்றிருக்கின்ற எனது வேலை திட்டங்களையும் நான் இங்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன். ஆக எதிர்வரும் காலத்திலே இந்த தேயிலை துறையையும் பாதுகாத்து அங்கு சேவை செய்கின்ற தொழிலாளர்களையும் பாதுகாத்து அவர்களுடைய நலன்புரி வேலை திட்டங்களையும் சரியான முறையிலே நாங்கள் பாதுகாத்து பரம்பரை பரம்பரையாக இந்த தேயிலை தொழிலை அனுபவமிக்க மலையகத்தில் இருக்கின்ற அந்த வேலையற்ற இளைஞர் யுவதிகளுக்கு அந்த காணிகளை எங்கெங்கெல்லாம் தேயிலை இடக்கூடிய இடங்கள்லாம் இன்று காடாகி இருக்கின்றதோ அந்த இடங்களையும் அந்த இளைஞர் யுவதிகளுக்கு பகிர்ந்தளித்து அவர்களையும் தேயிலை உற்பத்தியை ஈடுபடுத்தி சிறுதேயிலை தோட்ட உரிமையாளராக்கி இந்த தரத்தை உயர்த்தக்கூடிய வழிவகை செய்ய வேண்டிய வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதைகளையும் நாம் முழுமையாக முன்னுக்கு எதிர்வரும் காலங்களிலே நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த தரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு மிக வேதனைப்படுகின்றேன், மதத்தால் வேறுபட்டாலும் மொழியால் ஒன்றுபட்டிருக்கின்றோம். நாங்கள் முஸ்லீம் சகோதரர் சம்பந்தமாக சில விடயங்களை நாங்கள் கூற வேண்டும். மலைய மக்கள் என்றுமே இனவாதம் பேசியவர்கள் கிடையாது. இந்த நாட்டிலே மலைய மக்கள் இந்த நாட்டை வாழ்கின்ற சிங்கள முஸ்லீம் மக்களோடு கரம் கோர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். இந்த நாட்டிலே பல சிங்கள தலைவர்களை ஜனாதிபதிமார்களை உருவாக்கியவர்கள் மலையக மக்கள். ஆகவே மலையக மக்கள் என்றுமே இனவாதத்தை விரும்பாதவர்கள். ஆகவே கடந்த காலங்களிலே நடைபெற்ற சில கசப்பான சம்பவங்களை பார்க்கும்போது மலைய மக்களுடைய பிரதிநிதி என்ற வகையிலே என்னுடைய மனவர்த்தத்தை இந்த சபையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். முஸ்லீம் சகோதரர்கள் முழுமையாக நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் மதத்தால் வேறுபட்டாலும் மொழியால் ஒன்றுபட்டு மக்களுக்கு சேவை செய்து அவர்களோட உதவியோடு மலைய மக்கள் நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கோம். அதே போன்று அவர்களோடு நாங்கள் இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே சில இனவாதத்தை தூண்டும் செயல்களை மலையக மக்கள் எப்போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மலைய மக்கள் இந்த நாட்டை இனவாதம் ஏற்படுத்துவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் துணை போவது கிடையாது. இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்காகத்தான் அவர்கள் முழுமையாக அவருடைய சக்தியை பயன்படுத்தியிருக்கார்கள். தவிர எந்த காரணம் கொண்டும் பொருளாதாரத்தில் அவர்கள் பின்னடைந்திருந்தாலும் கூட நாட்டினுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய முழு மூச்சாக இருந்து செயற்பட்டிருக்கின்றார்களே தவிர இனவாதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் இடமளிக்க முடியாது. ஆகவே சில சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எங்களுக்கு முழுமையான பொறுப்பு இருக்கின்றது. நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் என்ற வகையிலே இந்த முஸ்லிம் மக்களுக்கு நாங்கள் ஒரு காவல்காரராக இருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே தமிழ் பேசும் மக்கள் என்ற வகையிலே நான் எங்களுடைய பெரும்பான்மை சிங்கள நண்பர்களை நான் கரம் கோர்த்துமாறு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த நாட்டில் 1983 ஒரு இனக்கலவை ஏற்பட்டதன் காரணமாக தமிழ் மக்கள் அவருடைய சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்தியாவுக்கு ஓடி சென்றார்கள். பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது, அதேபோன்று தோட்டங்கள் மூடப்பட்டது, தொழிற்சாலைகள் மூடப்பட்டது. இன்று முஸ்லிம் மக்களுக்கும் அவ்வாறு ஒரு நிகழ்வு வரும்போது அவர்களும் இந்த நாட்டை விட்டு ஓடி சென்றார்கள். ஆனால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தின் நிலைமை என்னவாக இருக்கும் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டை வாழ்கின்ற சிங்கள மக்கள் 90% நல்ல மக்கள், தங்கமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் முஸ்லிம் மக்களிடமும், அதே போன்றுதான் தமிழ் மக்களிடமும். ஆனால் ஒரு சிறு தொகையினர் சிறு வீதத்தில் உள்ளவர்கள் இந்த நாட்டிலே குழப்பத்தை ஏற்படுத்தி, இனவாதத்தை ஏற்படுத்தி, எங்களுடைய சுமூகத்தையும் எங்களுடைய ஒற்றுமை இல்லாமாக்குவதற்கு சில நடவடிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை வன்மையாக சிறுபான்மை மக்களுடைய பிரதி என்ற வகையிலே வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். அவ்வாறு செயல்படக்கூடாது. நாங்கள் ஒற்றுமையாக இவ்வளவு காலம் காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய முன்னோர்கள் தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் எல்லாம் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்கு தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் போராடி இருக்கின்றார்கள். ஆகவே அதை நாம் மறந்துவிடக் கூடாது. வடகிழக்கு மக்கள், மலையக மக்கள், இன பிரதேசத்தில் வாழ்கின்ற அனைத்து முஸ்லீம் மக்கள், சிங்கள மக்கள் உதவியோடு நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கின்றோம். ஆகவே கசப்பான சம்பவங்களை ஏற்படுத்தக்கூடாது. பாடசாலைக்கு மாணவர்கள் செல்வதற்கு பயந்து கொண்டது ஒரு காலம் இருந்தது. உல்லாச பிரயாணிகள் நாட்டுக்கு வராமல் இருந்ததனால் பொருளாதாரம் முழுமையாக வீழ்ச்சி அடைந்தது. உல்லாச பிரயாணத்துறை வீழ்ச்சி அடைந்தது. இந்த சிலோன் டீ மலையகம் பொருளாதாரத்தை சக்திமயப்படுத்தப்பட வேண்டும் என்றால் உல்லாச பிரயாணத்துறையும் இன்றியமையாததாக இருக்கின்றது. அங்கு ஒரு வீழ்ச்சி காணப்பட்டது. ஓரளவுக்கு மாறி வரும்போது சிறு சிறு விடயங்களை அறிமுகப்படுத்தி இனவாதத்தை தூண்டி இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி விடாதீர்கள் என்பதை பொறுப்பு வாய்ந்தவர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே அதிலிருந்து நாங்கள் விலகி
சாபத்துமணி.
ஆகவே நான் கேட்டுக்கொள்கின்றேன், இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 825 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு பாரிய பொறுப்பு கடமை இருக்கின்றது. நாங்கள் ஒன்றாக ஒரு சபையில இருக்கிறோம் என்றால், ஒன்றாக இந்த பாராளுமன்ற கேன்டீன்ல போயிட்டு ஒன்றாக சாப்பிடுகிறோம் என்றால், ஒன்றாக எங்களுடைய கூட்டங்களை நாங்கள் கலந்து கொள்வோம் என்றால், ஏன் நாங்கள் எங்கள் மக்களை பிரிந்திருக்க வேண்டும் சொல்ல வேண்டும்? அவர்களையும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தலைமைத்துவத்தை நாங்கள் வழங்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே சபையை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற தலைவர்களே, நான் கூறிக்கொள்கிறேன், மலையக மக்கள் இந்திய வம்சாவளி மக்கள், என்னுடைய தொப்புள் கூட உறவு மக்கள் சார்பாக இந்த உயரிய மன்றத்திலே கேட்டுக்கொள்கின்றேன், தயவு செய்து இந்த நாட்டிலே இரத்த ஓட்டம் ஓடாது, முழுமையாக ஒற்றுமையாக அனைத்து சமூகம் ஒன்றாக வாழக்கூடிய வழிவகைகளையும் அதற்குரிய கருத்துக்களையும் தெரிவிங்கள். அரசியல் தலைவர்கள் கருத்துக்களை வெளியிடும் போது இந்த நாட்டிலே ஒற்றுமை சம்பந்தமான கருத்துக்களை வெளியிடுங்கள். எந்த ஒரு சமூகமும், எந்த ஒரு இனமும், எந்த ஒரு மதமும் இனவாதத்தை விரும்பவில்லை. ஆகவே அரசியல் தலைவர்கள் பேசும்போது, சபையிலும் சரி வெளியும் சரி பேசும்போது, இந்த நாட்டிலே ஒற்றுமையாக மக்கள் வாழ வேண்டிய தேவையை கட்டாயப்படுத்தி அவருடைய உரையை நிலைநாட்ட வேண்டும் என கூறிக்கொண்டு, தேயிலை தொழிற்துறை என்னுடைய ரத்தம் என்னுடைய 4வது பரம்பரையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தேயிலை பிறந்ததிலே முதல் முதல் கண்ட ஒரு மரம் என்றால் தேயிலை மரம், சுவாசம் என்றால் தேயிலை தூளுடைய சுவாசம், அதனை தூயப்படுத்தி சுத்தப்படுத்தி தரமான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பு இன்று எமக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திலே கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் அவர் காலகட்டத்திலே மலையகத்தை பிறந்தவர் எனக்கு இந்த பிறந்தோர்த்துறை கைத்தொழில் ராஜாங்க அமைச்சரை வழங்கியிருக்கின்றார். இதன் மூலமாக கௌரவ நவீன் திசாநாயக்க அவர்களோடு கரம் கோர்த்து தேயிலை தொழிற்துறை மேம்படுத்துவதற்கு முழுமையாக நான் இருந்து பாடுபடுவேன் என தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
பூமி ஸ்தூதி.